الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه وقال النبي عليه الصلاة والسلام أيضا لا تجعلوا ظهور دوابكم منابر أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். உலகத்திலுள்ள மற்ற எல்லா மதங்களை விட நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையான மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம், கருத்தாலமுள்ள மார்க்கம். உலகத்திலுள்ள இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத மற்ற மதங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மதங்களை மக்கள் அறிவது அந்த மதங்களிலே உள்ள சில வணக்கங்களை வைத்து. அந்த வணக்க வழிபாடுகள் குறிப்பிட்ட ஒரு காலம் அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரம் அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மாத்திரம்தான் புரியப்படும் செய்யப்படும். அந்த காலம் கடந்து விட்டது, அந்த நேரம் முடிந்து விட்டது, அல்லது அந்த இடத்திலிருந்து அவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும். இதை நாம் மிக இலகுவாக விளங்குவதாக இருந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் மாதத்தில் ஒரு முக்கியமான தினம், அவர்களுக்கு விசேஷமான ஒரு தினம், அந்த தினம் வந்துவிட்டது என்றால் அவர்கள் எல்லோரும் அல்ல, அவர்களில் ஒரு சிலர் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போய் கொஞ்ச நேரம் வணங்கிவிட்டு வருவதைத்தான் அவர்களுடைய மதமாக கருதுவார்கள். இதே மாதிரி தான் அநேகமான மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் மாதத்தில் வாரத்தில் ஒரு முறை கொஞ்ச நேரம் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போய் வணங்கிவிட்டு வருவதைத்தான் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கமாக கருதுவார்கள். ஆனால் அவர்களுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இவைகளுக்கும் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய மதத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. ஒவ்வொரு காலத்தில் உலகமும் மக்களும் எவ்வாறு வாழ்கின்றார்களோ எவ்வாறு உடை உடுக்குகின்றார்களோ அதே அடிப்படையில் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இதற்கு முற்றிலும் மாறுபட்டது இஸ்லாமிய மார்க்கம்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களில் சிலர், அந்நியவர்களில் பலர் அறிந்திருப்பது நம்முடைய வணக்கங்களை வைத்து. நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் ஓதக்கூடிய குர்ஆன் திக்ர், நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் சதகாக்கள், நாம் செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்கள், நாம் பிடிக்கக்கூடிய நோன்புகளை வைத்து இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினாலும் இவைகளுக்குரிய பெயர் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம், நீண்ட நெடிய ஒரு பரந்த விரிந்த ஒரு வாழ்க்கை திட்டம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவன் அவன் எப்படி இருக்க வேண்டும், ஆட்சி பீடத்திலே உள்ள அந்த ஆட்சியாளன் அவன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், இவைகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக நமக்கு செய்து காட்டி தந்திருக்கின்றார்கள். அவைகளில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய முறைப்படி ஷரியாத்துடைய அடிப்படையில் அவர் ஈடுபட்டால், அவர் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு துறையும் வணக்கமாக, ஐபாதத்தாக, அவருக்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய நல்ல அமலாக மாறிவிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செய்த ஆகப்பெரிய ஒரு சாதனை இதுதான். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய முழு வாழ்க்கையை வணக்கமாக மாற்றலாம். அவர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் அவருடைய முழு வாழ்க்கையும் வணக்கமாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள். சொன்னதை செய்து காட்டிய மிகப்பெரிய தலைவர் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் உள்ள எத்தனையோ தலைவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், இன்னும் ஒன்றை செய்வார்கள். யாராவது ஒருவர் அவர்களிடத்தில், நீங்க இப்படி பேசினீங்க, நீங்க இப்படி எழுதியிருந்தீங்க, நீங்க இப்படி ஸ்பீச் பண்ணினீங்க, ஆனா அதற்கு நேர் மாற்றமா வாழ்கின்றீர்களே என்று யாராவது ஒருவர் அவரிடத்தில் போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு? அது என்னுடைய ஜாப், அது என்னுடைய தொழில், அது என்னுடைய உத்தியோகம், இது என்னுடைய பர்சனல் லைஃப், இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதையும் இதையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணாதீங்க, அதையும் இதையும் கொண்டு வந்து இணைத்திடாதீங்க என்று பதில் சொல்லி நழுவி விடுவார். ஆனால் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அல்ல. அவர்கள் சொன்னதை செய்து காட்டினார்கள். அவர்களுடைய சொல் கூட, அவர்களுடைய செயல் கூட அவர்களுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக அவர்கள் விரும்பி அடிப்படையில் இல்லை. மார்க்கத்துடைய எந்த விடயமாக இருந்தாலும் சரி, நபி அவர்களுடைய பேச்சும் வகையாக இருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் இதை கூறுகின்றான், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி, அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி பேசவும் இல்லை, அவர்களுடைய பேச்சும் வகையாக இருந்தது. வகையுடைய அடிப்படையில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தினான், வழிகாட்டினான். நீங்க எப்படி வணங்கணும், நீங்கள் எப்படி இபாதத்துகளை செய்யணும், நீங்க எப்படி ஜிக்ர திலாவத்துகளை செய்யணும், மறுமுறையில் நீங்க எப்படி குடும்பம் நடத்தணும். நபி அவர்கள் தொழுது விட்டு என்ன சொன்னாங்க, சல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, நான் தொழுவதை நீங்க எப்படி கண்டீங்களோ அதே மாதிரி தொழுது கொள்ளுங்கள். தன்னுடைய கடைசி ஹஜ்ஜ், ஹஜ்ஜத்துல் வதா, 100,000 மேற்பட்டவர்களுடன் செய்த ஹஜ்ஜை செய்து விட்டு என்ன சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் ஹஜ்ஜ் செய்வதை மாதிரி என் மூலம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு நபி அவர்கள் நிறுத்திக் கொள்ளல. நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுடன் நபி அவர்கள் வாழ்க்கை நடத்தினாங்க. அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த இல்லற வாழ்க்கை, அதையும் அவர்கள் விரும்பிய முறைப்படி வாழ முடியாது. அதற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டினான். ஹதீஸ் ஷரீஃப்கல்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மனைவியிடத்தில் இரவு தங்குவது அது நபி அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் மாலை நேரங்களில் எல்லா மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை சுகம் விசாரித்து விட்டு வருவது நபியுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு தடவ ஹதரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் செல்கின்றார்கள். சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாமதித்து விடுகின்றார்கள். இதை பார்த்த ஹதரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரெண்டு பேரும் பேசிக் கொள்கின்றார்கள். ஏன் ஜைனபுடைய வீட்டில் மாத்திரம் நபி அவர்கள் கூடுதலான நேரம் தங்க வேண்டும். எல்லா மனைவிமார்களுடைய வீடுகளிலும் சம ஒரே மாதிரியான நேரம் தானே தங்க வேண்டும். நபி அவர்கள் இந்த மனைவியுடைய வீட்டில் மாத்திரம் ஏன் கூடுதலான நேரம் தங்குகின்றார்கள்? அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆனால் நபியிடத்தில் சொல்லவும் முடியாது, ஏன் கூடுதலா தங்கினீங்க, எதனால தங்கினீங்கன்னு கேட்கவும் முடியாது. அதற்காக வேண்டி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறிய தந்திரோபாயத்தை கையாண்டார்கள். சொன்னார்கள், நபி அவர்கள் என் வீட்டுக்கு தாமதித்து வந்தால் நான் கேட்பேன், யா ரசூலல்லாஹ், அந்த மனைவியுடைய வீட்டில் நீங்கள் எதை குடித்து விட்டு வந்தீங்க, உங்களோட வாயிலிருந்து ஒரு வாடை மாதிரி உண்டு வருது என்று நான் கேட்பேன். உங்களோட வீட்டுக்கு நபி அவர்கள் தாமதித்து வந்தால் நீங்களும் அதே கேள்வியை கேளுங்க, ஏன் நபி அவர்கள் தாமதித்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் என்று இரண்டு பேர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாமதித்து வருகின்றார்கள். வந்தவுடன் இரண்டு மனைவிமார்களும் அதே கேள்வியை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த மனைவியுடைய வீட்டில் நீங்க ஏன் தாமதித்து வந்தீங்க, எதை குடித்து விட்டு வந்தீர்கள், உங்களோட வாயிலிருந்து ஒரு வகையான வாடை வருவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய வீட்டில் துருவாடி வரக்கூடிய எதையுமே நான் குடிக்கல, அவளுடைய வீட்டில் தேன் பானியத்தான் குடிச்சேன், நான் தேனைத்தான் குடித்து விட்டு வந்தேன், இதற்கு பின்னால நான் தேனை குடிக்கவே மாட்டேன். ஆனா இந்த விடயத்தை மற்ற மனைவிமார்கள்ட்ட சொல்லி வீண் வம்ப விலக்கி வாங்கிடாதீங்க, இதை அப்படியே மறந்துடுங்க, இதற்கு பின்னால நான் தேனையே குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள். வஹியின் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆயத்தை இறக்கி வைக்குகின்றான். யா ஐயுஹன் நபியு, யா ஐயுஹன் நபியு, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், தப்தகி மர்தாத அஸ்வாஜிக், வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஏ நபிஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஹலாலாக்கி தந்த ஒன்று நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? தேன் குடிப்பது ஆகமான விடயம், அனுமதிக்கப்பட்ட விடயம், இதற்கு பின்னால நான் தேனையே குடிக்க மாட்டேன் என்று நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? உங்களோட மனைவிமார்களுடைய பொருத்தத்தை மட்டுமா நீங்க விரும்புறீங்க? அவர்களுடைய திருப்தியை மட்டுமா நீங்க நாடுறீங்க? இந்த கருத்துப்பட குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொள்ளணும், இல்லற வாழ்க்கையில் எப்படி ஈடுபடணும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் வஹியின் மூலமாக நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முழுமையான இஸ்லாத்தை படித்து கொடுத்தாங்க. நாம் எந்த ஒரு அலுவல்களில் வேலைகளில் ஈடுபட்டாலும் அதில் எவ்வாறு இஸ்லாமிய முறைப்படி ஈடுபடணும் என்பதை மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் தொழுத மாதிரி தொட வேண்டும், நபி அவர்கள் நோன்பு பிடித்த மாதிரி நோன்பு பிடிக்க வேண்டும், நபி அவர்கள் ஹஜ் செய்த மாதிரி ஹஜ் செய்ய வேண்டும், நபி அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட மாதிரி, நபி அவர்கள் குடும்பம் நடத்திய மாதிரி, நபி அவர்கள் குழந்தை வளர்த்த மாதிரி, நபி அவர்கள் ஆடை உடுத்த மாதிரி, இவைகள் அனைத்தையும் நாங்கள் செய்தோம் என்றால் தான் பூர்த்தியான இஸ்லாம். இவைகள் அனைத்தையும் நபி அவங்க வாட்ச் பண்ணினார்கள். சஹாபாக்கள் முன்ன பின்ன நடக்கும் பொழுது அதை திருத்தியும் கொடுத்தார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, சஹாபாக்கள் தொழக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன தொழுதா திருத்தி கொடுப்பாங்க, இப்படி இல்ல இப்படி தொழுங்க, இப்படி உது செய்வதல்ல அப்படி செய்யுங்க, அதையும் பண்ணினார்கள். சஹாபாக்களுடைய நடை உடை பாவனைகளையும் கவனித்தாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மோத்தா மாலிக் என்ற கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் வீற்றிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி அவருடைய தலை தாடி முடிக்கு எண்ணெய் பூசாமல் வாராமல் ஏதோ அவசரத்தில் வந்துவிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய தவறையாவது சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் ரொம்ப கண்ணியமான முறையில் அவருடைய உள்ளம் புண்படாத விதத்தில் அவருக்கு அவமானம் ஏற்படாத விதத்தில் தந்திருத்தி கொடுப்பாங்க. நபி அவர்கள் தன்னுடைய கையான தாடி செய்கின்றார்கள், நீங்க உங்களோட தலைமுடி உங்களோட தாடி முடிக்கு எண்ணெய பூசி வாரிக்கொண்டு வந்தால் நல்லதல்லவா என்று நபி அவர்கள் தன்னுடைய கையால ஜாடை செய்கின்றார்கள். அந்த சஹாபியும் விளங்கிவிட்டார், அவசரமாக வீட்டுக்கு சென்றார், அவருடைய தலைமுடி அவருடைய தாடி முடிக்கு எண்ணெயை பூசி நல்ல முறையில் வாரிக்கொண்டு வருகின்றார். இப்பொழுது நபி அவர்கள் சத்தமா சொன்னாங்க, அலை சஹாதா ஹைரன் மின் ஐயாத்தி அஹதுக்கும் வஹுவ ஸாயிரஸ் கன்னஹு ஷைத்தான். ஆரம்ப நேரத்தில் நீங்க தலைவிரி கோலமா வந்தீர்கள், பரத்த தலையுடன் வந்தீங்க, கிட்டத்தட்ட ஷைத்தான் மாதிரி வந்தீங்க, இப்ப எவ்வளவு அழகான தோற்றத்தில் வந்திருக்கிறீங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, சஹாபாக்களுடைய தலைமுடியையும் நபி அவர்கள் கண்காணித்தாங்க, தாடி முடியையும் நபி அவர்கள் கண்காணித்தாங்க. அந்த தலைமுடியை எப்படி வளர்க்கணும், அந்த முடியை எப்படி வெட்டணும், அதற்கும் இஸ்லாத்துல முறை. நாங்கள் நினைச்ச மாதிரி முடி வளர்க்கவும் இயலாது, நாங்கள் நினைச்ச மாதிரி முடியை வெட்டவும் இயலாது. நபியுடைய தெளிவான ஹதீஸ் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, கஸானுடைய அடிப்படையில் முடி வெட்டுவதை நபி அவர்கள் தடை செய்தாங்க. அல் குதுபு சித்தாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹத்தீஸின்கள் இதற்கு விளக்கம் எழுதுறாங்க, கஸானுடைய அடிப்படையில் முடி வெட்டுவது என்றால் யுத்ரக்கு பஅது ரஸி வ யுஹலக்கு பஅதுஹு, தலையில் சில பகுதி முடியை வைத்துவிட்டு இன்னும் சில பகுதியை வலித்து விடுவது. சஹாபாக்களுடைய கற்பனையிலும் வந்திருக்காது. ஆனால் சமீப காலத்தில் ஒரு பேஷன், சமீப காலத்தில் ஒரு கட்டிங் கொண்டு வந்திருக்கிறது, தலை நடுவுல முடிய வச்சு ஃபுல்லா சைட்ல வலிச்சிருவாங்க, அல்லது சைட்ல ஃபுல்லா முடிய வச்சு நடுவ வலிப்பாங்க. அன்றே நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த முறைப்படி முடி வெட்டேலா, வெச்சா ஃபுல்லா வைங்க, வலிச்சா ஃபுல்லா வலிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி முடி வெட்டவும் முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரி முடியை வளர்க்கவும் முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆஹா, சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணித்தார்கள், அவர்களை வாட்ச் பண்ணினாங்க. இந்த சஹாபி தன்னுடைய தலைமுடி தாடி முடிக்கு எண்ணெய் பூசாமல் வருகின்றார். கண்ணியமான முறையில் நபி அவர்கள் அந்த தாடிக்கும் தலைமுடிக்கும் எண்ணெயை பூசி வாரிக்கொண்டு வந்தால் நல்லதல்லவா என்று அவருக்கு அவருடைய நடை உடை பாவனைகளை எப்படி வைக்க வேண்டும் என்று விளக்கினாங்க. ஒரு சில நம்முடைய நண்பர்கள், ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கறல்ல, உங்களுடைய உடலை தான் பார்க்கிறான், உங்களுடைய வெளித்தோற்றத்தையும் உடலையும் பார்ப்பதல்ல, அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை உள்ளங்களை பார்க்கிறான். அதனால ஹசரத், எங்களோட கல்பு சுத்தம், அல்லாஹ் கல்பத்தான் பார்க்கிறான், நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் சுத்தம், அதனால என்னுடைய வெளித்தோற்றத்தை பார்க்காதீங்க, என்னுடைய முகத்தை பார்க்காதீங்க, என்னுடைய தாடி இல்ல அதை பார்க்காதீங்க, அல்லாஹ் கல்பத்தான் பார்க்கிறான். ஏன் நபி அவர்கள் தலைமுடிய பார்த்தாங்க, ஏன் நபி அவர்கள் தாடி முடிய பார்த்தாங்க, ஏன் நபி அவர்கள் கீழாடைய பார்த்தாங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் இஸ்லாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆஹா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முழுமையான இஸ்லாத்தை அறிமுகம் செய்தாங்க. இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்திலே நபியவர்கள் பின்பற்றி நபி தோழர்களுக்கு அறிமுகம் செய்தாங்க. இந்த முறைப்படித்தான் இஸ்லாமியர்கள் வாழணும். அவர்களுடைய நடை, அவர்களுடைய உடை, அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஏன் அவர்களுடைய குழந்தை வளர்ப்பு. அபு தாவூத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாம் எங்களோட வீட்டில் இருந்தோம், அந்த நேரத்தில் நபி அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்தார்கள். என்னுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் வந்த நேரத்தில் என்னுடைய தாய் என்னுடைய வீட்டில் இருந்த ஒரு சின்ன பிள்ளையை அழைத்தாங்க. மகன் தால் தீக்க, புள்ள வாங்க உங்களுக்கு தாரேன். எங்க இந்த காலத்திலே நாங்க சொல்லுவோம், பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலையை வாங்க வருமெண்டா, மகன் வாங்க டொஃபி தாரேன், சாக்லேட் தாரேன், பிஸ்கட் ஐஸ்கிரீம் தாரேன். நாங்க இந்த காலத்துல சொல்ற மாதிரி அந்த காலத்திலும் அந்த தாய் சொன்னால், மகன் தால் ஒத்திக்க உங்களுக்கு நான் தருகின்றேன். நபி அவங்க கேட்டாங்க, மாதா தோத்தீகி, அந்த குழந்தைக்கு நீங்க எதை கொடுக்க போறீங்க? ஓ தீஹி தம்ரத்தனியா ரசூல் அல்லா, அல்லாஹுடைய ரசூலே, ஈத்த பழத்தை கொடுக்க போகின்றேன். நபி அவர்கள் சொன்னாங்க, லௌலம் தோத்தேஹி, அந்த குழந்தைக்கு ஈத்த பழத்தை கொடுக்காம நீங்க சும்மா கூப்பிட்டீங்க, விளையாட்டுக்கு கூப்பிட்டீங்க, பொய்யிக்காக வேண்டி கூப்பிட்டீங்க, குத்திப்பட்ட அணைக்கு கிட்பா, உங்களின் மீது ஒரு பொய் எழுதப்பட்டுவிடும். நபி அவர்கள் சஹாபாக்களுடைய வீடுகளுக்கு சென்று அந்த தாய்க்கு படித்துக் கொடுத்தாங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? விளையாட்டுக்கு கூட அவர்களோட பொய் சொல்றதில்லை, அவர்களுடன் உண்மையான முறையில் நடக்கணும், அவர்களுக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் மதீனாவுடைய மார்க்கெட் வரைக்கும் நபி அவங்க சென்றாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என்று மதீனாவுடைய மார்க்கெட் செல்கின்றார்கள். அங்கே போய் பார்த்தால் ஒருவர் ஒரு மூடையில கோதுமையை வைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார். வேகமாக போன நபி அவர்கள் அந்த கோதுமை மூடைக்குள்ள தன்னுடைய கையை விடுகின்றார்கள். விட்டு பார்த்தால் அதனுடைய மேல்பகுதி காய்ந்திருக்குது, அதனுடைய அடிப்பகுதி ஈரமாக இருக்குது. நபி அவங்க கேட்டாங்க, இது என்ன மேல காஞ்சத்தை வச்சிருக்கிறீங்க, அடியில ஈரமானதை வைத்திருக்கிறீங்க? யார சூழல்லா, நேற்றிரவு மதீனாவோட கடுமையான மலை, அந்த மலை நீர் எங்களுடைய வீட்டுடைய குடிசையில வீழ்ந்து அந்த தண்ணி இந்த கோதுமை மூடையில விழுந்துருச்சு. எனக்கு வேற எந்த வருமானமும் இல்லை, இந்த ஒரே ஒரு கோதுமை மூடத்தான், இந்த முழு மூடையை காய வைக்க எனக்கு நேரமும் இல்லை, அதனால கொஞ்சம் கோதுமைய காய வைத்து அதை மேலே வைத்து ஈரமானதை அடியில வைத்து விற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கம் பக்கத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சஹாபாக்களை கூப்பிட்டு அழைத்து அந்த இடத்தில் அவர்களை ஒன்று சேர்த்து சொன்னாங்க, இந்த பாருங்க, மக்கள் உங்களிடத்தில் வாராங்க, உங்களை நம்பி வருகின்றார்கள், நீங்க அவர்களுடன் நேர்மையா நடப்பீங்க, நீங்க அவர்களுடன் நம்பகத்தன்மையுடன் நடப்பீங்க, நீங்க அவர்களுடன் உண்மையான முறையில நடப்பீங்க, நீங்க அவர்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, நீங்க அவர்களை ஏமாற்றிடாதீங்க, நீங்க அவர்களுக்கு மோசடி செஞ்சிடாதீங்க. அந்த கட்டத்தில் தான் சொன்னாங்க, மன் கஷனா ஃபலைஸமின்னா, யாரு நம்மை ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல, யாரு கலப்படம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல, யாரு துரோகம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவரை அல்ல. மதீனாவுடைய மார்க்கெட் சென்று வியாபாரிகளுக்கு படித்துக் கொடுத்தாங்க, வியாபாரத்தை எப்படி நேர்மையான முறையில் செய்யணும், உண்மையான முறையில செய்யணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்று நபி அவர்களும் நபி தோழர்களும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றினார்கள். முழு உலகத்தை அவர்களுடைய காலடியில் அல்லாஹ் கொண்டு வந்து போட்டான். ஆனால் இன்று நாங்கள் இஸ்லாம் பெருமை பேசுறது தான் எங்கட காலம் கடியது. இஸ்லாத்தை பற்றியும் குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் நபி அவர்களை பற்றியும் நாங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நபியுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபி அவர்கள் முன்மாதிரி இருந்தா, வெறும் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல மிருகங்களை கூட மதித்தாங்க, பறவைகளை கூட மதித்தாங்க. வாய் பேச முடியாத அந்த மிருகங்கள் அவைகளுக்குரிய அந்த ரைட்ஸ்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க. என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட யாராவது கூலிக்கு வேலை செய்தா அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால அவர்களுக்குரிய ஊதியத்தை கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட யாராவது கூலிக்கு வேலையை செய்தால் அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால அவருக்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். சொன்னாங்க, நீங்க உங்களுடைய ஒரு குதிரையில பிரயாணம் செய்றீங்க, உங்களுடைய நீண்ட நாள் நண்பன் அவனும் ஒரு குதிரையில வந்து கொண்டிருக்கிறான், நீங்க ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு பின்னால சந்திக்கிறீங்க, கொஞ்ச நேரம் பேச வேண்டிய கட்டம் வந்தாலும் அந்த மிருகங்களுடைய முதுகு கடை நிம்பர் மேடைகளாக ஆற்றிக் கொள்ளாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி அந்த மிருகங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. சொன்னதோட மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இதா ஸாஃபர்தும் ஃபில் ஹஸப், நல்ல செழிப்பான பூமியில நீங்க பிரயாணம் செய்றீங்க, ஃபாஹதும் இப்னு ஹத்தஹா மினல் அருள், அந்த பூமியில அந்த மிருகங்களை கொஞ்சம் மேய விடுங்கள், வைதா ஸாஃபர் மாத்தும் ஃபிஸ்ஸனா, காய்ந்த வறண்ட பூமியில பிரயாணம் செய்தால் அவசரமாக நீங்க பிரயாணத்தை முடித்துக் கொண்டு அந்த மிருகங்களுக்கு ஓய்வு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. இரவில் எங்கேயாவது நீங்க நடு நிசையில, நடு இரவுல, நடுக்காட்டுல, பாலைவன பகுதியில எங்கேயாவது ஓய்வெடுக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சிட்டீங்க, முடிவு செஞ்சிட்டீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய படுக்கைகளை விரிக்கக்கூடிய நேரத்தில் தரிக்க அந்த வனவிலங்குகள், அந்த காட்டு மிருகங்கள், அந்த அறிவாய் மிருகங்கள் வளமையாக போய் வரக்கூடிய அந்த பாதைகளில் அந்த வழிகளை மறைத்து உங்களுடைய படுக்கைகளை போட்டுடாதீங்க. மிருகங்களும் வனவிலங்குகளும் அடிக்கடி போய் வரக்கூடிய அந்த வழிகளை பாதைகளை மறித்து உங்களோட படுக்கைகளை போடாம அதிலிருந்து தூரமாக்கி உங்களோட படுக்கைகளை போடுங்கள் என்று சொல்வதன் மூலமாக நபி அவர்கள் எதை சொல்ல வராங்க? 1400 வருஷத்திற்கு முன்னால நோ பார்க்கிங் உடைய சட்டத்தை உலகத்திற்கு நம்முடைய தலைவர் தான் அறிமுகம் செய்தாங்க. மனிதன் என்ன மனிதன், மிருகங்கள் நடக்கக்கூடிய, மிருகங்கள் போய் வரக்கூடிய அந்த வழியில், அந்த பாதையில கூட நீங்க உங்களோட படுக்கைகளை போட்டு அந்த மிருகங்களுக்கு துன்பம் கொடுக்காதீங்க என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாங்க பார்க்கலாம், எங்களிடத்தில் உள்ள தவறை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அதிலும் விசேஷமாக இஸ்லாமியர்கள் யாருடைய வீட்டையாவது மறித்து வாகன தடிச்சு யாராவது அடிக்க வேணாம் என்றா அவர்களுடன் போய் வாய் அடிப்பாங்க. இது என்ன உங்களுக்கு எழுதி தந்த இடமா? இது உங்களுடைய இடமா? நபி அவர்களே சொன்னாங்க, பாதசாரிகளுடைய பாதைகளை மறைக்காதீங்க, நடந்து போகக்கூடியவர்களுடைய நடைகளை மறைக்காதீங்க, வீடுகளையும் கடைகளையும் மறைக்காதீங்க, அதை மறைத்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. 1400 வருஷங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோப்பாக்கியுடைய சட்ட உலகத்திற்கு அறிமுகம் செய்தாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், சில வல்லரசு நாடுகள் ஹியூமன் ரைட், மனித உரிமை, மனித உரிமை என்று கத்துறாங்க. ஒரு பக்கத்தால சத்தம், இன்னொரு பக்கத்தால கொள்ளுறாங்க. ஒரு பக்கத்தால மனித உரிமைகளை பாதுகாக்கணும், இன்னும் ஒரு பக்கத்தால அவர்களே தான் ஆயுதங்களை விற்பனை செய்யறாங்க, அவர்களே தான் ராணுவத்தினர்கள் அனுப்புறாங்க, அவர்களே தான் எத்தனையோ நாட்டில் உள்ள மக்களை அழிப்பதற்கு திட்டம் போடுகின்றார்கள். இந்த மாதிரி முனாஃபித்தனமாக இருக்கல்ல நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிருண்டா எல்லோருடைய உயிரும், ரைட்ஸ் இருந்தா எல்லோருடைய ரைட்ஸும் பாதுகாக்கப்படும். முழு உலகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய உயிர்கள், மனிதர்களுக்குள்ள மிருகங்களுக்குள்ள ரைட்ஸுகள், வேலையாட்களுக்குள்ள ரைட்ஸுகள், இவைகள் அனைத்தையும் சஹாபாக்களுக்கு முன்னால மிக தெளிவாக சொன்னதோடு மட்டுமல்ல அதனுடைய அடிப்படையில் சஹாபாக்களை வாழ வைத்தார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, சஹாபாக்கள் உண்மையான முறையில வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். முழு உலகத்திற்கு போனார்கள். போய் அந்நியவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? கூனூ மிஸ்லனா, நீங்க நம்மை போன்று ஆகுங்க, நீங்க எங்களை போன்று ஆகுங்க. ஏன் அந்த சஹாபாக்கள் இஸ்லாமிய வாழ்க்கை முழுக்க முழுக்க இருந்துச்சு. வெறும் வணக்கங்கள் மாத்திரமல்ல, வெறும் இபாதத்துகள் மாத்திரமல்ல, வெறும் ஜிக்ர் திலாவத்துகள் மாத்திரமல்ல, பள்ளிவாசலுக்கு உள்ளே உள்ள நேரம் மாத்திரமல்ல, பள்ளிக்கு உள்ளேயும் பள்ளிக்கு வெளியிலேயும், நம்முடைய வீட்டிலேயும் நம்முடைய வெளியிலேயும், நம் உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும், உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும், மக்களுக்கு மத்தியிலேயும் ரகசியமாகவும் எல்லா நிலைமைகள்ல இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் பிரதிபலித்தது. அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கங்களையும் இஸ்லாத்துடைய அந்த வெளிப்பாட்டை அன்னியவர்கள் கண்டுகொண்டு அவர்கள் வந்தாங்க. அவர்கள் செய்த சாதனை தான் அது மிகப்பெரிய சாதனை. உலகத்துல நாங்க பார்க்கலாம், எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்குது, புரட்சியாளர்கள் புரட்சி செய்திருக்கிறாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் நாங்க பார்க்கலாம், அந்த புரட்சியாளர்கள் அவர்களுடைய புரட்சிக்கு கொடுத்த விலை சாதாரணமான விலை அல்ல. ஜெர்மனை ஆட்சி செய்த அந்த ஹிட்லர் இயற்றக்கணக்கான யூதர்களை கொண்டு குவித்தான். அதற்கு முன்னால வாழ்ந்த அந்த ஜெங்கிஸ் கான் தாத்தாரியர்களுடைய தலைவன், அவன் அவனுடைய புரட்சியை வெற்றி கொள்வதற்கு சுமார் 3 கோடி மக்களுடைய உயிர் பலி போகின்றது. 40-50 வருடத்தில் உலகத்தின் பெரும்பகுதியை அவன் கைப்பற்றினான். ஆனால் அந்த தாத்தாரிய புரட்சியில வெற்றி பெறுவதற்கு சுமார் 3 கோடி மக்களுடைய உயிர் பலி போகின்றது. ஏன் அதற்கு பின்னால வந்த பிரெஞ்சுக்காரவங்க, பிரான்சுடைய படைக்காரர்கள், பக்கத்திலே உள்ள ஆப்பிரிக்காவிலே உள்ள அல்ஜீரியா, மொரோக்கோ, துனிசியா போன்ற அந்த நாடுகள், ஏன் விசேஷமாய் ஸ்பெயின் போன்ற அந்த பகுதிகளை பிடிப்பதற்காக அவர்கள் செய்த புரட்சியில கிட்டத்தட்ட 40% இஸ்லாமியர்களுடைய உயிர் பறி போகின்றது. சமீப காலத்தில் தான் கம்யூனிச புரட்சி தோல்வி கண்டது. 1990 வரைக்கும் அந்த கம்யூனிச புரட்சி உலகத்தில் கொடிகட்டி பறந்தது. அந்த 90களில் அந்த கம்யூனிச புரட்சியில அவர்கள் தோல்வி கண்ட நேரத்தில் சுமார் 25 லட்சம் மக்களுடைய உயிர் பறிபோயிருந்தது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த புரட்சிக்காரருடைய புரட்சியை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய புரட்சியில வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கொடுத்த விலை சாதாரணமான விலை அல்ல. ஆயிரக்கணக்கான, இலட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மனித உயிர்களைத்தான் விலையாக கொடுத்து அந்த புரட்சியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால அவர்கள் வாழ்ந்த அந்த 23 வருஷ காலம் நவீனத்தில் படை பலம் இல்லை, நவீனத்தில் ஆயுத பலம் இல்லை, நவீனத்தில் பண பலம் இல்லை, நவீனத்தில் அதிகார பலம் இல்லை, நவீனத்தில் செல்வமோ செல்வாக்கோ ஆட்சியோ அதிகாரமோ இல்லை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புரட்சியில முஸ்லிம்கள் காபிர்கள் 2 சாராருக்கு மத்தியில பழி போன உயிர்கள் வெறும் 1062 பேர். 23 வருட காலம் முஸ்லிம்கள் காபிர்கள் 2 சாராருக்கு மத்தியில பழி போன உயிர்கள் வெறும் 1062 பேர்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உயிர்கள் 124,000 பேர். உலக சரித்திரத்தில் இதற்கு நிகராக வேறு எதுவுமே இருக்க முடியாது. சாதாரணமானவர்கள் அல்ல, பரம விரோதிகள். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பல வருடங்களாக எதிராக திட்டம் தீட்டி செயல்பட்ட அந்த பல விரோதிகள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னால் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக மாறினார்கள். ஹர்பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 6க்கு பின்னால தான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். மேலான பெரியார்களே, சகோர்களே, எத்தனையோ யுத்தங்களுக்கு தலைமை தாங்கிய அந்த ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். அவரையே நபி அவர்கள் அனுப்பி வச்சாங்க, நீங்க போய் லாத் உஸ்ஸான் சொல்லக்கூடிய அந்த சிலையை உடைத்து விட்டு வாங்கன்னு சொல்லி. அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் நபி அவர்களுடன் பல வருடங்களாக யுத்தங்களுக்கு தலைமை தாங்கியவர் அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் என்று சொல்லக்கூடியவர், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். நஜரான் நாட்டுடைய கவர்னராக அவர் அனுப்பப்படுகின்றார். அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் என்று ஒருவர் நபியுடைய சிறிய தந்தையுடைய மகன், நபி அவர்களை உலர் ரீதியாக புண்படுத்தியவர், அவர் பெரிய கவிஞராக இருந்தார். அவரும் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். ஹுனைனுடைய யுத்தத்துடைய வேலை, ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி, ஆரம்பத்தில் அந்நியவர்களுக்கு பெரும் வெற்றி, அந்த தோல்வியினால சில முஸ்லிம்கள் புறமுதுகு காட்டி ஓடுகின்றார்கள். அதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், பல கட்டங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், ஹுனைனுடைய நேரத்திலேயும் உதவி செய்தான். அந்த ஹுனைனுடைய ஆரம்ப வேளையில நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் என்ற அந்த மமதை, அந்த பெருமை வந்ததினால நீங்க புறமுதுகு காட்டி ஓடிவிட்டீர்கள் என்பதை அந்த ஆயத்துடைய தொடர்களில் அல்லாஹ் கூறுகின்றான். சிலர்கள் நபி அவர்களை விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தில், ஒட்டகத்துடைய முதுகில் நின்று கொண்டு தைரியமா சொன்னார்கள், அனன் நபியு லகதிப் அனபுனு அப்துல் முத்தலிப் அனன் நபியு லகதிப் அனபுனு அப்துல் முத்தலிப் புகாரியில வர ரிவாயத், நான் பொய் சொல்லாத நபி, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன், அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்ற கருத்துப்பட நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபியுடைய ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தவர் இந்த அபு சுஃபியான் இவருடைய ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, சகோர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் மக்காவுல வாழ முடியாமல் இருக்க முடியாமல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று ஒரு 5 வருடங்களுக்கு பின்னால நாங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த ஊரை பார்க்கணும், மக்காவுக்கு வந்து உம்ரா செய்யணும், இஹ்ராமுடைய உடுப்புடன் அவர்கள் குர்பான் கொடுக்கக்கூடிய மிருகங்களை எடுத்துக்கொண்டு ஹுதைபியா என்ற இடம் மக்காவிலிருந்து வெறும் 27 கிலோமீட்டருடைய தொலைதூரம் அதுவரைக்கும் வந்து விட்டாங்க. அங்கே காத்திருக்கூடிய தலைவர்கள் வந்து சொன்னாங்க, உங்களை நாங்க இந்த வருஷம் மக்காவுக்குள்ள நுழைய விட மாட்டோம், அடுத்த வருஷம் தான் நீங்க வரணும், உங்களோட ஆயுதங்களை உங்களோட உரைகளுக்குள்ள வைத்து விட்டு வரணும். எத்தனையோ நிபந்தனைகளுடன் அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எழுதப்படுகின்றது. முஸ்லிம்கள் சார்பாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த உடன்படிக்கை எழுதுகின்றார்கள். மின் முஹம்மது என் ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய புறத்திலிருந்து இந்த உடன்படிக்கை எழுதப்படுகின்றது. காபிர்களுடைய படைகள் இருந்த அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர், அவர் சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லா என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டா இந்த ஒப்பந்தமே தேவையில்லை, அதனால முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்கிட்ட அலி பரவாயில்லை, ரசூலுல்லாவை அடிச்சு விடுங்க, அப்துல்லா என்று எழுதுங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், என்னுடைய கையால எழுதின ரசூலுல்லாவை என்னால் அழிக்க முடியாது. நபி அவர்களே கூறுகின்றார்கள், அந்த இடத்தை காட்டித்தாங்க, அந்த இடம் காட்டி கொடுக்கப்படுகின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை அழிக்கப்பட்டு மீண்டும் முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை எழுதுவதற்கு கூட அந்த சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய காபிர்களுடைய தலைவர் தயார் இல்லை. ஆனால் அந்த சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றார். ஹிஜ்ரி 11 நபி அவர்கள் மதீனாவுல வஃபாத்தான வேளையில மதீனத்து மக்கள் நபியுடைய பெருமை தாங்க முடியாமல் அங்கே அவர்கள் ஒரு குழப்ப நிலையில் ஈடுபட்ட நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களை ஆறுதல் படுத்தியதை போன்று அதே போன்ற ஒரு நிலைமை மக்காவில் ஏற்படுகின்றது. மக்கத்து மக்களும் அல்லோல கல்லோலப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் மக்கத்து மக்களை அமைதிப்படுத்தி மக்கத்து மக்களை ஆறுதல் படுத்தி அங்கே ஒரு ஹுதுபா பிரசங்கம் செய்த பெருமை இந்த சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் சார். ஹுதைபியாவுடைய நேரத்தில் நபியுடைய பெயரை எழுதுவதற்கு தயார் இல்லை, ஆனால் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால இந்த அளவுக்கு இந்த முழு மக்கத்து மக்களையும் இந்த சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஆறுதல் படுத்துகின்றார்கள். ஹதரத் துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்குள்ள வரும் போதெல்லாம் தன்னுடைய காதல பஞ்ச வைத்துக் கொண்டு வருவாரு. நஊது பில்லா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சூனியக்காரன், அவருடைய சூனியத்தை நான் விழுந்துடக்கூடாது, அவரோட சாஸ்திரக்காரன், அவருடைய பேச்ச கூட கேட்கக்கூடாது, அவருடைய காதல பஞ்ச வைத்துக் கொண்டு வந்த அந்த துஹைலும் அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால வீடு வீடாக சென்று நபியுடைய தாவத், நபியுடைய மெசேஜ், நபியுடைய தீன அந்த துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு போய் எத்தி வைத்திருக்கின்றார். இது போன்ற ஓரிருவருடைய சரித்திரம் அல்ல, நூற்றுக்கணக்கான காபிர்கள் அவர்களுடைய தலைவர்கள் பெரும் பெரும் உத்தியோகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய மதங்களை விட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யூத மதத்தில் மிகப்பெரிய அறிவாளி, அவரும் முஸ்லிமாக மாறுகின்றார். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார், அவரும் முஸ்லிமாக மாறுகின்றார். தமீமே தாரி, அவர் கிறிஸ்தவ ஃபாதராக இருந்தார், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய புரட்சி நடந்தது எதால? நபி அவர்கள்ட்ட பணம் இருந்தா? நபீரத்தில் அதிகாரம் இருந்ததா? நபீரத்தில் ஆயுத பலம் இருந்ததா? நபீரத்தில் படை பலம் பண பலம் இருந்ததா? இல்ல, நபீரத்தில் இருந்த அந்த உயர்ந்த குணம், நபீனத்திலிருந்த அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, நபீனத்திலிருந்த அந்த ஒப்பற்ற தன்மை, நபீனத்திலிருந்த அந்த நல்ல குணங்கள், அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மைகள், மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால ஒரு கஷப்பான உண்மையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் நபி அவர்களை பின்பற்றுகின்றோம், நபி அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், நபியுடைய உம்மத் என்று கூறுகின்றோம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுவதாக சொல்லுகின்றோம். ஆனால் அந்த இஸ்லாமிய வாழ்க்கை நம்முடைய நடை உடை பாவனைகளில் இல்லை. ஓரளவு வணக்கங்கள்ல, இபாதத்துகள்ல, அல்ஹம்துலில்லா, நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் ரமதானுடைய காலத்தில் மஷா அல்லாஹ் முந்தி மாதிரி அல்ல. இப்ப ரமதான நோன்பு பிடிப்பதோட கியாமுல்லைல் உம்ராவுடைய வணக்கம், சஃபர் பிரயாணம் போனா ஆங்காங்கே நிறுத்தி எங்களுடைய தொழுகைகள் ஜம்ஓ கஸ்ரி என்று அவைகள் நாங்க பேரிதழ் காட்டினாலும் எங்களுடைய சில குணங்கள் இன்னும் மாறல்ல, எங்களுடைய பிடிவாதம் மாறல்ல, எங்களுடைய அடுத்தவர்களை தவறாக நினைப்பது மாறல்ல, அடுத்தவர்களை பற்றி தப்பாக அபிப்பிராயப்படுவது மாறல்ல, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துடன் பார்ப்பது மாறல்ல, நாங்க பேசுகின்றோம் சொல்கின்றோம். 21வது நூற்றாண்டு ஹைடெக் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இன்டர்நெட் உடைய காலம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் அதே ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய பல பழக்க வழக்கம் எங்களுக்கு இருக்குது. ஏன் என்னிடத்தில் இருக்குது, நம்முடைய அநேகமான மக்களுக்கு இருக்குது. எங்களுடைய பிடிவாதம் மாறல்ல, அடுத்தவர்களுடைய முகத்தில் பாய்ந்து விழுவது, அடுத்தவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய பேச்சுவார்த்தை, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பழக்க வழக்கங்கள். ஏன் முஸ்லீம்களை விடுங்க, அந்நியவர்கள் எடுத்துக்கொண்டோம் வந்தா, இன்றைக்கு அந்நியவர்கள் யாராவது அவங்களோட வீடுகளை எங்களுக்கு வாடகைக்கு தருவதற்கு தயாரா, அவங்களோட கடைகளை எங்களுக்கு ரெண்டுக்கு தருவதற்கு தயாரா, எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு தயாரா? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால நாங்க எங்க இலங்கையில நாங்க எல்லோரும் அந்நியவர்களுடன் சேர்ந்து அவர்களுடன் கலந்து தான் வாழ்கின்றோம். எங்களுக்கு இந்த தனியான பிரதேசம் இல்ல. ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால எங்களோட முக்கியமான யாராவது ஒரு ஆள் அமலோட ஐபாதத்தோட பள்ளியோடு தொடர்புள்ள ஒரு வயசாளி நடந்து கொண்டிருக்கிறார், ஒரு அந்நிய புஷ் பைஸ்கல்ல வந்தா கூட உடனடியா கீழே இறங்கிடுவான். அவன் வேட்டிய மடிச்சு கட்டிருந்த அதை கீழே விட்டுட்டு அவனுடைய ரெண்டு கைகளை தூக்கி நான் கும்பிடுறேன் என்ற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விடுவான். அந்த அளவுக்கு நாங்கள் மதிக்கப்பட்டோம். ஆனால் இந்த காலத்தில் எங்களை மதிக்கிறாங்களா, எங்களை பேச ஏற்றுக்கொள்கின்றார்களா, நம்முடன் தொழில் வியாபாரம் செய்ய தயார் இல்லை? ஏன் இஸ்லாமியன் அவன் பொய்காரன், அவன் ஏமாத்துக்காரன், அவன் மோசடிக்காரன், நம்பின துரோகம் செய்வான், வாயை தொடர்ந்த பொய் சொல்லுவான், அவன் ஏமாற்றுவான், அவன் கலப்படம் செய்வான். மீதான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், அதை நாங்கள் ஏற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் அநேகமானவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றா, நம்முடைய குணங்கள் இன்னும் மாறல்ல, நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறல்ல, நம்முடைய நடவடிக்கைகள் மாறல்ல. வெளிநாட்டில் உள்ளவர்கள், விசேஷமாக யூரோப்ல அமெரிக்கால உள்ளவங்க, அவன் வெள்ளக்காரன், அவன்கிட்ட ஈமான் இல்லை, ஆனா அவன்கிட்ட மற்ற எல்லா பண்புகளும் இருக்குது. அடுத்தவர்களுடைய விடயத்தில் தலையை போட மாட்டான், அடுத்தவர்களை பத்தி யோசிக்க மாட்டான், என்ன நடந்தாலும் அவன் உண்டு, அவனுடைய பாடு உண்டு, அடுத்தவர்களுக்காக எதையும் அழுத்த மாட்டான். ஆனால் நம்முடைய நாட்டில், நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களை யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் வேகமா வளர்ந்துட்டா, இவர் இவரே இவர் எப்படி இவ்வளவு சொற்க முன்னேறிட்டாரு, இவர் எப்படி சண்டைக்காரனா மாறிட்டாரு, இவர் எப்படி வீடு கட்டிட்டாரு, இவர் எப்படி வாகனம் வாங்கிட்டாரு, இவரால் எப்படி செய்ய முடியும், இவருடைய சனதி கொஞ்சம் தானே? மீதான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறல்ல, நம்முடைய நடவடிக்கைகள் மாறல்ல, நம்முடைய பேச்சுவார்த்தைகள் மாறல்ல, நம்முடைய குணங்களை இன்னும் நாங்க மாத்தல்ல. ஓரளவு அமல இபாதத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த இஸ்லாமிய பண்புகள், இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரல. அதனால தான் இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, நபி அவர்கள் செய்த ஆகப்பெரிய புரட்சி என்ன, இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தாங்க, அதனுடைய அடிப்படையில் சஹாபாக்களை வாழ வைத்தாங்க, அதை பார்த்து அந்நியவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. நாங்கள் இந்த காலத்தில் குறைந்தபட்சம் அந்நியவர்கள் ஈர்க்கப்பட்டா ரொம்ப நல்லம், ஆனால் எங்களுடைய நல்ல முறையில் வாழ்வதற்கு நாங்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழணும், வெறும் பள்ளிவாசலுக்குள்ள மட்டுமல்ல, நம்முடைய வணக்க வழிபாடுகள்ல மட்டுமல்ல, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய திருமணம், ஏன் நம்முடைய ஜனாசா, இவைகள் அனைத்திலையும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களோ அதே முறைப்படி நாங்கள் ஈடுபட்டோம் என்றா இஸ்லாத்தை அவர்கள் உண்மையான முறையில் விளங்கிக் கொள்வார்கள். இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்தில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வெறும் வணக்கங்கள்ல மாத்திரம், ஐபாதத்துகள்ல மாத்திரம், ஜிக்ரு திலாவத்துகள்ல மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்துவதோடு நின்று விடாமல், நம்முடைய காலை முதல் மாலை வரை, நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளை, நம்முடைய அனைத்து அசைவுகளை நபியவர்கள் எவ்வாறு செய்ய சொன்னார்களோ, நபியவர்கள் எப்படி செய்தார்களோ அதே முறைப்படி நாங்கள் ஆக்கிக் கொண்டோம் அண்டா. மீண்டும் எங்கட கைகளை விட்டு நழுவி போன அந்த ஆட்சி, அதிகாரம், கண்ணியம், கௌரவம், அந்தஸ்து, இவைகள் அனைத்தையும் மீண்டும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தோஃபீக் செய்வாயாக. முழு உலகளாவிய முஸ்லிம்கள் அவர்களுடைய நடை, உடை, பாவனை அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்த முறையில் ஆக்கிக் கொள்ள நீ உதவி செய்வாயாக. விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. முஸ்லிம்கள் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.